रखे तुम्हें?
जी दोनों तरफ से रखे।
আমি বুঝলাম স্যার, অনেক ফুল পেয়েছি আমার।
আল্লাহু আকবার, আল্লাহু আকবার, আল্লাহু আকবার, আশহাদু হায় আলা الفلاح الله أكبر
السلام علیکم ورحمۃ اللہ اشہد اللہ الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين الحمد لله آج ایک لمبے انتظار کے بعد
الحمد لله இன்று ஒரு நீண்ட காலமாக காத்திருந்த பிறகு அஹமதியா ஜமாத் நார்வேயிற்கு தனது இந்த அழகிய பள்ளிவாசலை திறப்பதற்கான தௌஃபீக் கிடைத்துள்ளது. இவ்வாறு இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு மிக நீண்ட கால அவகாசம் தேவைப்பட்டதோ அவ்வாறே பல தடைகள் ஏற்பட்டதன் காரணமாக இதன் சம்பிரதாய துவக்க நிகழ்ச்சிக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியது வந்தது. ஆனால் இந்த சம்பிரதாய துவக்க நிகழ்ச்சியும் கூட நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்கே வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் பள்ளிவாசல்களுக்கு இந்த சம்பிரதாய துவக்க நிகழ்ச்சிகளுடன் அவை இல்லாமல் பள்ளிவாசல் முழுமை பெறாது என்று கூறும் வகையில் எந்த தொடர்பும் இல்லை. இன்று இங்கு நான் வந்திருப்பதும் ஜும்மா தொழுகையை தொழுவிப்பதும் கொத்துபா கொடுப்பதும் மற்றவர்களுடனும் விருந்தாளிகளுடனும் மாலையில் பள்ளிவாசலில் இன்ஷா அல்லாஹ் துவக்க நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதும் நார்வேயில் உள்ள அஹமதியா ஜமாத்திற்கு இந்த பள்ளிவாசலின் வடிவில் அல்லாஹ் வழங்கியுள்ள அருள்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே இருக்கின்றது. அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவாறு அதை எடுத்து கூற வேண்டும் என்பதும் அல்லாஹ்வின் கட்டளையாக இருக்கின்றது. அதன் மூலமாக இந்த நன்றி செலுத்துவதன் மூலம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அல்லாஹ்விற்காக உருவாகின்ற நன்றி உணர்வு மேலும் அல்லாஹ்வின் அருள்களுக்கும் அருட்கொடைகளுக்கும் நம்மை வாரிசாக்கி விடுகின்றது. தொழுகைகளை இங்கு தொழுவதன் மூலம் நாம் ஒரு வகையில் நன்றி செலுத்துகின்றோம். இந்த பள்ளிவாசலை நிரப்புவதன் மூலம் அதை நாம் செய்கின்றோம். இன்னொரு நன்றி செலுத்துதல் வெளிப்படையான முறையிலும் உள்ளது. அது விருந்தினர்கள் இங்கு வந்து ரிசப்ஷனில் கலந்து கொள்வதன் மூலம் வெளிப்படுகின்றது. அல்லது பள்ளிவாசலின் துவக்கத்திற்கான அறிவிப்பின் மூலம் அது வெளிப்படுகின்றது. ஆனால் உண்மையான நன்றி உணர்வு பள்ளிவாசலை நிரப்புவதற்குரிய உரிமையை செலுத்துவதில் தான் இருக்கின்றது. எனவே இந்த முக்கியமான விஷயத்தை ஒவ்வொரு அகமதியும் கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். பிறகு அல்லாஹு தஆலா இத்தகு உரிமையை நிறைவேற்றியதற்காக கூலியை வழங்காமல் விட்டுவிட மாட்டான். இதன் நற்கூலி எவ்வளவு அதிகமானதாக இருக்கும் என்றால் இந்த உலகில் அதை கற்பனை செய்து பார்ப்பது, அதனை ஒரு எல்லைக்குள் கொண்டு வருவது என்பது மனிதனால் முடியாத காரியமாகும். பள்ளிவாசலை நிரப்புவதற்காகவும் பள்ளிவாசலுக்குரிய உரிமையை செலுத்துவதற்காகவும் பள்ளிவாசலுக்கு செல்பவர்கள் தொடர்பாக ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு செல்வாரோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் தனது விருந்தோம்பலுக்கான ஏற்பாட்டை தயார் செய்துள்ளான். எனவே அல்லாஹ்விற்காக பள்ளிவாசலுக்கு வருபவர்களுக்கு சொர்க்கத்தில் அவர்களது விருந்தோம்பலுக்கான ஏற்பாடு செய்யப்படுகின்றது. தினமும் 5 வேளை இந்த விருந்தோம்பலுக்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. பிறகு அவர்கள் 40 அல்லது 50 அல்லது 60 வருடங்கள் உயிருடன் இருந்து தொழுகைகளை நிறைவேற்றுபவர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட விருந்தாளிக்காக அல்லாஹ் எந்த அளவு விருந்தோம்பலுக்கான ஏற்பாட்டை செய்துள்ளான், இது ஒரு மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். உலகில் நமது அன்பான ஒரு விருந்தாளி நம்மிடம் வந்தால் விருந்தாளி வந்தது தெரிந்ததுமே அவருக்குரிய விருந்தோம்பலுக்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். அந்த விருந்தாளியுடன் நமக்கு எந்த அளவு அன்பும் தொடர்பும் இருக்குமோ அதற்கேற்ப அவருக்கு விருந்தோம்பல் செய்வதில் அதன் இறுதி எல்லையை அடைய நாம் முயற்சி செய்கின்றோம். நம்மிடம் உள்ள வசதிகள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் எந்த இறைவனது வசதிகளுக்கு ஒரு எல்லை இல்லையோ, எவனது கருணைக்கும் ஒரு எல்லை இல்லையோ, எவனது விருந்தோம்பலுக்கும் ஒரு எல்லை இல்லையோ, அவன் தன்னை வணங்குகின்ற அடியாருக்கு எவ்வாறு விருந்தோம்பலுக்குரிய ஏற்பாட்டை செய்வான்? இந்த விஷயம் மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகும். எனவே இப்படிப்பட்ட விருந்தோம்பலுக்கான சந்தர்ப்பங்களை தேடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இங்கு வசிக்கின்ற ஒவ்வொரு அகமதியும் இந்த எண்ணத்துடன் இந்த பள்ளிவாசலுக்குரிய உரிமையை செலுத்துவவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் இந்த உரிமையை செலுத்துவது ஒருபுறம் அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை வலுப்படுத்தி அவனது அன்பிற்குரியவராக நம்மை ஆக்குவதுடன், மறுபுறம் நம்மவர்கள் மற்றும் மற்றவர்கள் ஆகியோரின் உரிமைகளை செலுத்துவதன் பக்கம் இது நமக்கு கவனமூட்டுகின்றது. ஒரு மூமின் மறு உலகின் சொர்க்கத்தை பெறுவதற்கு இறைவனது விருந்தோம்பலை பெறுவதுடன் இந்த உலகத்தையும் சொர்க்கமாக்குவதற்கு அவர் முயற்சி செய்கின்றார். நான் ஏற்கனவே கூறியிருப்பது போன்று வெளிப்படையான நன்றி உணர்வையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த வெளிப்படையான நன்றி உணர்வு அந்த அழகான சமுதாயத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சியாகவும் இருக்கின்றது. அது இந்த உலகையும் சொர்க்கத்திற்கு ஈடானதாக ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக ரேடியோ, தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகளின் பிரதிநிதிகள் பல்வேறு சமயங்களில் எனது இன்டர்வியூவை எடுத்துள்ளனர். இதில் பல்வேறு கேள்விகளை அவர்களில் ஒவ்வொருவரும் என்னிடம் கேட்டார்கள். அதை தவிர பள்ளிவாசல் கட்டுவதற்கான நோக்கம் என்ன, இந்த பள்ளிவாசலை இங்கு ஏன் நாம் கெட்டியுள்ளோம், இங்கு என்ன நடக்கும், இது தொடர்பான உங்களது உணர்வுகள் என்ன என்பதை கேட்டு அறிவதிலும் அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது. இந்த சுற்றுச்சூழலை அமைதி நிரம்பியதாக ஆக்குவதும் அதனை ஒருவர் மற்றவருக்காக வைத்திருக்கும் அன்பு நிறைந்த உணர்வுகளால் நிரப்புவதும் அதன் மூலமாக இந்த உலகை சொர்க்கத்திற்கு ஈடானதாக ஆக்குவதும் ஒரு இறைவனை வணங்குவதோடு இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை தமது வாழ்வில் வெளிப்படுத்தி காட்டி உலகை அமைதி, சமாதானம், நிம்மதி ஆகியவற்றின் உறைவிடமாக ஆக்குவதுதான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கான நோக்கமாகும் என்ற பதிலைத்தான் நான் அவர்களுக்கு கூறியுள்ளேன். இந்த பள்ளிவாசலை கட்டியதோடு இந்த பள்ளிவாசல் இருக்கின்ற இந்த பகுதியில், இந்த நகரத்தில், இந்த நாட்டில் அன்பையும் நேசத்தையும் வளர்ப்பதற்குரிய பணிகளை செய்ய வேண்டியது இருப்பதால் இங்குள்ள அகமதிகளுக்கு முன்பை விட அதிகமான பொறுப்புகள் இருக்கின்றது. இந்த மீடியாக்கள் இங்கு வந்து நம்மிடம் இன்டர்வியூ எடுத்தது, பத்திரிகைகள், டிவி, ரேடியோ போன்றவை சாதகமான முறையில் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருப்பது தொடர்பாக குறிப்பிட்டிருப்பது ஆகியவை நம்மை மேலும் நன்றி செலுத்துவதன் பக்கம் கொண்டு செல்கின்றது. அவ்வாறு கொண்டு செல்லவும் வேண்டும். அல்லாஹு தாலா உங்களது தியாகங்களுக்கு பகரமாக அதற்கான நட்கூலியை இந்த வடிவத்திலும் நமக்கு வழங்கியுள்ளான். அதாவது மீடியாக்களின் கவனமும் இதன் பக்கம் திரும்பியது. பொதுவாக நல்ல முறையில் அவர்கள் ஜமாத் பற்றியும் பள்ளிவாசலை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார்கள். உலக அளவிலும் ஜமாத்தில் உள்ள தூய உள்ளம் படைத்தவர்களின் தியாகங்கள் பற்றி கூறுவது அவர்களை மீண்டும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதன் பக்கம் கவனமூட்டுகிறது. இவ்வாறு நன்றி செலுத்துவதற்கான உரிமையை செலுத்தி மேலும் இறைவனது அருள்களை நாம் பெற வேண்டும். இது எப்படிப்பட்ட அருள்களின் வட்டமாக இருக்கின்றது என்றால், அது தனது வட்டத்தில் மட்டும் இருப்பதில்லை, மாறாக அலைகளின் வட்டம் போல் அவை பரவிக்கொண்டே செல்லும். தண்ணீரில் நீங்கள் ஒரு கல்லை எறிந்தால் அல்லது ஏதாவது ஒரு பொருளை எறிந்தால் ஒரு வட்டம் உருவாகும். சின்ன வட்டம், பெரிய வட்டம், அதற்கும் பெரிய வட்டம் என்று அது பரவிக்கொண்டே செல்லும். ஆனால் இந்த வட்டத்திற்குள்ள இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த வட்டம் அதன் இறுதி எல்லையை அடையும் போது அது முடிந்து விடாது. மாறாக மனிதன் தனது வாழ்நாளில் செய்கின்ற நன்மைகள் நீடிப்பது வரை இந்த வட்டம் பரவிக்கொண்டே செல்கிறது. மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிட்டால் மறு உலகில் அல்லாஹ் இதில் மேலும் விரிவான நிலையை ஏற்படுத்திக் கொண்டே செல்வான். எனவே இந்த பள்ளிவாசல் இதனை நிரப்புவர்களுக்காக எல்லையற்ற அருள்களையும் பரக்கத்துகளையும் கொண்டு வந்திருக்கின்றது. நாம் கட்டுகின்ற ஒவ்வொரு பள்ளிவாசலின் நோக்கமும் இதுவேயாகும். அவை எல்லையற்ற அருள்களையும் பரக்கத்தையும் கொண்டு வர வேண்டும். இந்த அருள்களையும் பரக்கத்துகளையும் சேகரிப்பது இங்கு வசிப்பவர்களின் பணியாகும். எந்த அளவு முயற்சி செய்து இவற்றை சேகரிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு அருள்களை நீங்கள் பெற்றுக்கொண்டே செல்வீர்கள். இவ்வுலகிலும் மறு உலகிலும் இந்த அருள்களை பெற்றுக்கொள்வீர்கள். திருக்குறானில் பள்ளிவாசலை நிரப்புவர்கள் தொடர்பாக குறிப்பிட்டு ஒரு வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை நான் ஆரம்பத்தில் ஓதினேன். அதன் பொருள், அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் எவர்களுக்கு நம்பிக்கை இருக்குமோ அவர்களே அல்லாவின் பள்ளிவாசல்களை நிரப்புவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தொழுகைகளை நிலைநிறுத்துவார்கள், ஜக்காத் கொடுப்பார்கள். அல்லாவை தவிர யாருக்கும் அவர்கள் அஞ்சமாட்டார்கள். இத்தகையவர்கள் விரைவில் நேர்வழி பெற்றவர்களாக ஆகிவிடுவர். அல்லாவின் மீது ஈமான் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். இது முதல் நிபந்தனையாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஈமான் கொள்வதாக நாவால் கூறுவது மட்டும் போதுமானதல்ல. மாறாக அல்லாஹு தாலா ஈமானுக்கும் மூமின்களுக்கும் சில அடையாளங்களை கூறியுள்ளான். எதுவரை மூமினுக்குரிய நற்செயல்களை செய்வதற்கான முயற்சி இல்லையோ அதுவரை இஸ்லாத்தில் இணைவது மட்டும் ஒருவரை மூமினாக ஆக்க முடியாது. அரபு நாட்டில் உள்ள நாட்டுப்புறவாசிகள் வந்து நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்று கூறிய போது அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்கள் ஈமான் கொண்டுள்ளீர்கள் என்று கூறாதீர்கள், மாறாக நாங்கள் வெளிப்படையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம், கட்டுப்பட்டு நடக்கின்றோம் என்று கூறுங்கள் என்று கூறுகின்றான். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் உண்மையான முறையில் கட்டுப்பட்டு நடப்பதை ஈமானின் அடையாளமாக அல்லாஹ் கூறியுள்ளான். நீங்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று மற்ற முஸ்லீம்கள் நம்மை பார்த்து கூறுகின்றார்கள். ஆனால் நாமோ அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்து காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளோம். இந்த முழுமையான கட்டுப்படுதல் நம்மை உறுதியான முஸ்லீம்களாகவும் உண்மையான மூமின்களாகவும் ஆக்குகின்றது. முஸ்லீம்களில் உள்ள ஏனைய பிரிவினர் நம்மை முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தாலும் இந்த கட்டுப்படுதலின் காரணமாக அல்லாஹு தாலா மற்றும் அவனது தூதரின் இந்த கட்டளையின் காரணமாக நாம் உறுதியான மோமின்களாக இருக்கின்றோம். இன்று அகமதிகள் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றனர். பிறகும் கூட அகமதியத்தை விட்டு அவர்கள் விலகுவதில்லை. அப்படி இருக்கும் போது நாங்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருக்கின்றோமா அல்லது மற்றவர்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருக்கின்றார்களா? நாங்கள் கலிமா கூறுகின்ற எவரையும் முஸ்லீம் அல்லாதவர் என்று கூறுவதில்லை. எல்லா விதத்திலும் கட்டுப்பட்டு நடந்து தங்களது ஈமானில் வலிமை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் திருக்குரான் கூறுகின்ற அந்த உண்மையான முஸ்லீம்களாக நாம் ஆக முடியும். மேலும் அதில் வலிமையை நாம் ஏற்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். நிச்சயமாக இது ஈமான் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கும். எதுவரை இதற்காக நாம் முயற்சிகளை செய்து கொண்டிருப்போமோ, நன்மைகளில் முன்னேற முயற்சிகளை செய்து கொண்டிருப்போமோ, அல்லாஹும் அவனது தூதரும் கூறியுள்ள வழிகளில் செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்போமோ, அதுவரை நாம் மூமின்கள் மற்றும் உண்மையான முஸ்லீம்கள் ஆகியோரை சார்ந்தவர்களாக இருப்போம். நமக்கு எந்த ஒரு மௌலவி மற்றும் முஃப்தியின் ஃபத்வாக்கள் அல்லது ஏதாவது ஒரு அரசாங்கத்தின் தீர்ப்பு நாம் மூமின்களாகவும் உண்மையான முஸ்லீம்களாகவும் இருப்பதற்கான சர்டிபிகேட்டை வழங்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட சான்றிதழ் நமக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைகளுக்கு ஏற்ப நடப்பதற்கு முயற்சி செய்வதுதான் நமது ஈமானின் மீது முத்திரையை பதிக்கும். எந்த அளவு நாம் முயற்சிகளை செய்து கொண்டிருப்போமோ அதுவரை இந்த முத்திரை பதிந்து கொண்டே இருக்கும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஒரு உண்மையான முஸ்லிமின் செயல் அவரை அருட்கொடைகளுக்கு வாரிசாக்கும். அது ஒரு சில நல்ல செயல்களை செய்வதால் மட்டும் கிடைக்காது, மாறாக எல்லா விதமான பொருத்தமான நற்செயல்களை செய்வதன் பக்கம் கவனம் இருந்தால் பிறகு மனிதன் உண்மையான மூமினாக ஆக முடியும். நாம் காலத்தின் இமாமாகிய வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்ற விஷயத்தில் மட்டும் நாம் மகிழ்ச்சி அடைந்துவிடக் கூடாது. இது போதுமானது என்று கருதக்கூடாது. ஏனைய முஸ்லிம்களை விட இறைவனுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பதில் நாம் ஒரு அடி முன்னேறியே இருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கையானது தொடர்ந்து முயற்சி செய்வது, அல்லாஹ்வின் திருப்தியை தேடுவது, ஈமானில் வளர்ச்சியடைந்து கொண்டே செல்வது ஆகியவற்றிற்காக இருக்கின்றது. இதையே மனிதனின் பிறப்பின் நோக்கமாக அல்லாஹ் கூறியுள்ளான். இறைவனை வணங்க வேண்டும், அதில் முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு மூமினால் ஓரிடத்தில் உட்கார முடியாது. அல்லாஹு தாலா கூறியுள்ள மூமின்களுக்குரிய சிறப்பம்சங்கள் சிலவற்றை நான் உங்கள் முன்னால் எடுத்துக் கூறுகின்றேன். அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஒரு மூமினின் மிக பெரும் அடையாளம் அஷத்து ஹுப்பன் லில்லா, அதாவது அவர் எல்லாவற்றையும் விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிப்பவராக இருப்பார். மார்க்கத்துடன் தொடர்பு இல்லாத ஒரு நபருக்கு கூட இந்த விஷயம் தெரியும். எவர் மீது அளவு கடந்த அன்பு இருக்குமோ அவருக்காக மனிதன் என்னவெல்லாம் செய்கின்றான். ஒரு முஸ்லிம் தன்னிடம் ஈமான் இருப்பதாக வாதம் செய்யும் போது அவருக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பு ஏனைய எல்லா நேசங்களை விடவும் மிகைத்து நிற்க வேண்டும். பிறகு உலக செல்வம், உலகத்தின் ஒளி பொலிவு, உலக காரியங்களில் ஈடுபடுவது, சந்ததிகள், மனைவி, குடும்பம் ஆகிய அனைத்தும் இறைவன் மீது உள்ள அன்பிற்கு எதிரில் அற்பமானதாக ஆகிவிட வேண்டும். அவ்வாறு ஆக வேண்டும். அல்லாஹ்வின் மீது இத்தகைய அன்பு உருவாகிவிட்டால் அப்படிப்பட்ட நபரது இறைவணக்கமும் தூய்மையானதாக இருக்கும். இபாதத்தின் பக்கம் அவருக்கு குறிப்பான கவனம் இருக்கும். இபாதத்தின் பக்கம் கவனம் உருவாகும் போது இன்ஷா அல்லாஹ் பிறகு இந்த பள்ளிவாசலும் தொழுகை நடக்கின்ற சென்டர்களும் எதிர்காலத்தில் கட்டப்படும் பள்ளிவாசல்களும் நிரம்பி இருக்கும். உண்மையான முறையில் பள்ளிவாசல்களை நிரப்புவதாக அது அமையும். நமது உள்ளங்களில் இறைவன் மீது உள்ள அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நமது சந்ததிகளும் அதன் தாக்கத்தை பெறுவார்கள். பலரும் தங்களுக்கு சந்ததிகள் கிடைப்பதற்காக துவா செய்யும்படி கூறுகின்றார்கள். அவர்கள் தமது முன்மாதிரியை காட்ட வேண்டும். அதன் விளைவாக அதன் தாக்கம் சந்ததிகளும் ஏற்படும் போது தலைமுறை தலைமுறையாக அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துவது, பள்ளிவாசல்களை நிரப்புவது ஆகியவை நடந்து கொண்டே இருக்கும். இது நம் மீது கடமையாகும். இறைவனிடம் கொண்டுள்ள இத்தகைய நேசத்தை நாம் நம்மிடம் உருவாக்கி அதற்காக முயற்சி செய்வதுடன் நமது சந்ததிகள் மற்றும் தலைமுறைக்கும் இந்த சுவையை உணர வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது நடந்துவிட்டால் பிறகு இந்த எதிர்ப்புகள், எதிரிகளின் முயற்சிகள் அல்லாஹ்வின் அருளால் தாமாகவே மறைந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் அடியான் இறைவனுடன் அன்பு கொள்ளும் போது இறைவன் அதைவிட அதிகமாக அவனிடம் அன்பு கொள்கின்றான். தனது அடியானின் எஜமானாகவும் நண்பனாகவும் அவன் ஆகிவிடுகின்றான். எவருக்கு இறைவன் நண்பனாகி விடுகின்றானோ அவருக்கு இந்த தற்காலிக எதிர்ப்புகள் எந்த இழப்பையும் ஏற்படுத்த முடியாது. சில தீயவர்கள் அல்லது பெரியவர்களின் தூண்டுதலின் பேரில் சில சிறுவர்கள் கல்லெறிந்து பள்ளிவாசலின் கண்ணாடியை உடைத்துள்ளார்கள் அல்லது அசுத்தமான பொருள்களை எரிந்துவிட்டு சென்றுள்ளார்கள். ஒன்று இப்படி செய்து செய்து இவர்களே சோர்வடைந்து அமர்ந்து விடுவார்கள். அல்லது உங்களுக்கு இறைவனோடு உள்ள தொடர்பை பார்த்து இவர்களில் உள்ள நல்ல இயல்பு கொண்ட மக்கள் தாமாகவே வந்து உங்களுடன் இணைந்து விடுவார்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த பள்ளிவாசலை கட்டுவது உங்களது பணிகளின் இறுதி எல்லை அல்ல, மாறாக இதற்கு பிறகு மேலும் தங்களது நிலைமைகளின் பக்கம் பார்க்க வேண்டிய, தம்மை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. உங்களது இறைவனிடத்தில் உங்களுக்கு இருக்கும் அன்பின் தரத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உங்களது சுற்றுச்சூழலில் இறைவன் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தி காட்டுவதன் நோக்கம், இறைவன் மீதுள்ள அன்பிற்காக வேண்டி தியாகங்கள் செய்பவர்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை என்பதை உலகத்திற்கு தெரிவிப்பதற்கே ஆகும். இந்த சிறிய கல்வீச்சு அல்லது அசுத்தங்களை எறிவது அல்லது முழக்கங்களை செய்வது அல்லாஹ்வை சார்ந்துள்ளவர்களின் முன்னேற்றத்தில் ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை, தடையாக இருக்கவும் முடியாது. பள்ளிவாசலை நிரப்பக்கூடியவர்களின் முதலாவது அடையாளம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்வர் என்பதாகும். தனது ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் அவர்கள் முன்னேறி கொண்டே செல்வர். பிறகு மூமின்களின் இன்னொரு அடையாளமாக அவர்கள் அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கமும் அழைக்கப்படும் போது அவர்களின் பதில் சமீனா வாத்தானா, அதாவது நாங்கள் கேட்டோம், நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் என்றே இருக்கும். இவ்வாறு பதில் கூறுவோர் தொடர்பாக சமீனா வாத்தானா என்பதற்கு பதில் கூறுவோர் தொடர்பாக அல்லாஹ் கூறுகின்றான், உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்களே வெற்றி பெறக்கூடியவர்கள். அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் பெயரில் கூறப்படும் கட்டளைகளை கேட்டதும் அதற்கு கட்டுப்பட்டு நடப்பதன் விளைவு வெற்றியாகும். இவ்வாறு கேட்பதும் அதற்கு கட்டுப்பட்டு நடப்பதும் திருக்குறானில் கூறப்பட்டுள்ள நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். உதாரணமாக திருக்குறான் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டுள்ள அமானுதங்களுக்கு உரிய உரிமையை செலுத்துங்கள் என்று கூறுகிறது. உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருப்பவை உங்கள் மீதுள்ள பொறுப்புகளாகும். ஒரு பொறுப்பு மனிதனிடம் ஒப்படைக்கப்படும் போது மனிதன் அதை நிறைவேற்ற முயற்சி செய்கின்றான். இவை உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானத்தாகும். அந்த பொறுப்பை செய்ய வேண்டும் என்ற கட்டளை இருக்கின்றது. பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஜமாத்திற்காக நேரத்தை ஒதுக்குவதும் நீதியின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியவாறு தனது கடமைகளை நிறைவேற்றுவதும் ஜமாத்திலுள்ள நபர்களின் உரிமைகளை செலுத்துவதற்கு முயற்சி செய்வதும் இந்த விஷயங்கள் ஒரு பொறுப்பாளர் செய்ய வேண்டியதாகும். இவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது உலக பதவிகள் அல்ல. அதில் மக்கள் தங்களது ஆற்றலின் ஆதிக்கத்தின் மூலம் பணிகளை செய்ய வைப்பார்கள். மாறாக பொறுப்பாளர்கள் உண்மையில் தொண்டர்கள் ஆவர். ஹதீஸிலும் சமுதாயத்தின் தலைவர் சமுதாயத்தின் தொண்டராவார் என்று வந்துள்ளது. இந்த தொண்டுணர்வை வளர செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போதுதான் எந்த தொண்டு எந்த அமானத் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதன் உரிமையை நீங்கள் செலுத்த முடியும். என்னிடம் சிலர் துவாவிற்காக கூறும்போது என்னிடம் இந்த பொறுப்புகள் உள்ளன என்று கூறுவார்கள். அப்போது பொதுவாக நான் அவர்களிடம் இந்த தொண்டுகள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று கூறுங்கள் என்று கூறுவதுண்டு. மற்றவர்கள் தங்களை பொறுப்பாளர் என்று கூறிக்கொள்ளட்டும், நீங்கள் உங்களை ஊழியர்களாக கருத வேண்டும். இவ்வாறு தொண்டு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருப்பது அல்லாஹ்வின் அருளாகும். ஏனென்றால் பொறுப்பு பதவி என்று கூறும்போது நாம் பெரியவர்களாக இருக்கின்றோம் என்ற நிலையை நாம் உணர்கின்றோம். நாம் பெரியவர்கள் என்ற நிலை உருவாகுவதற்கு நம்மை நாம் அதிகாரிகளாக கருதுகின்ற அந்த சிந்தனை நமது மூளையில் உருவாகிவிடுகிறது. ஆனால் ஜமாத்தில் பொறுப்பு வகிப்பவர் தொண்டர் ஆவார். இதன் மூலமாகவே அவர்கள் கிலாபத்தின் உண்மையான ஊழியர்களாக ஆக முடியும். பொறுப்பாளர்களுக்கு கண்ணியம் அளிப்பது ஜமாத்தில் உள்ள நபர்களின் கடமையாகும். நிச்சயமாக அது கடமையாகும். அவர்களுக்கு அஹமதியா கிலாபத்துடன் தொடர்பு இருப்பதன் காரணமாகவே அவர்கள் பொறுப்பாளர்களிடம் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கின்றார்கள். ஒரு பொறுப்பாளருக்கு கீழ்ப்படியாமல் இருந்து காலத்தின் கலீஃபா அவர்களிடம் வெறுப்படைவதை அவர்கள் விரும்புவதில்லை. எனவே எல்லா படித்தரத்திலும் உள்ள பொறுப்பாளர்களும் தங்களது பொறுப்புகளுக்குரிய உரிமையை சரியாக செலுத்த முயற்சி செய்வது அவசியமானதாகும். ஒவ்வொரு பொறுப்பாளரது பரிமாற்றம், பேசும் முறை, செயல்முறை, இபாதத்தின் தரம் ஆகியவை மற்றவர்களை விட வேறானதாக இருக்க வேண்டும். அதில் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். லெஜினா பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். உதாரணமாக அவர்கள் பர்தாவை பேண வேண்டும் என்ற திருக்குர்ஆனின் கட்டளை இருக்கின்றது. அதை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் தங்களது அமானத்துகளுக்குரிய உரிமையை செலுத்தவில்லை. மற்ற கட்டளைகள் இருந்தாலும் ஆண்களுக்கு இடப்பட்டுள்ள கட்டளைகளை விட ஒரு கட்டளை அதிகமாக பெண்களுக்கு கூறப்பட்டிருப்பது பெண்கள் பர்தாவை பேண வேண்டும் என்பதாகும். நார்வே தொடர்பாக எனக்கு பர்தாவை பேணுதல் தொடர்பான புகார்கள் அவ்வப்போது எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சமயத்தில் அது மூன்றாவது கலீபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களும் ஒரு சமயத்தில் இது பற்றி கடுமையாக எச்சரிக்கை செய்திருந்தார்கள். இவ்வாறு அது நான்காவது கலீபத்துல் மசீஹ் அவர்களும் இது பற்றி புரிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பொறுப்பாளராக இருக்கின்ற உங்களிடம் இப்போதும் கூட பர்தாவை பேணுவதில் உள்ள உயர்ந்த தரம் இல்லை என்றால், ஆண்களும் பெண்களும் சுதந்திரமாக ஒருவர் மற்றவரை சந்திக்கின்ற நிலை இருந்தால், ஒருவர் மற்றவரது வீட்டிற்கு பர்தா இல்லாமல் செல்வது, அங்கு சபைகளை கூட்டுவது, அதுவும் ஒருவர் மற்றவரது உறவினராக இல்லாத நிலையில், இவர் எனது சகோதரர், இவரை நான் மாமா சாச்சா என்றே அழைக்கின்றேன், எனவே இவர் முன்னால் என்னை மறைத்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை, அல்லது இப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்திக் கொள்வது ஆகிய இவை அனைத்துமே திருக்குர்ஆனுக்கு மாற்றமாகும். திருக்குர்ஆன் இதை மறுக்கின்றது. ஒரு மூமின் பெண் பர்தாவை பேணுவதும் தனது அங்கங்களை மறைத்துக் கொள்வதும் கடமையாகும் என்று திருக்குர்ஆன் வலியுறுத்தி கட்டளையிடுகின்றது. வெட்கத்தை வெளிப்படுத்துவது உங்களது மகிமையாகும். லெஜினாவின் ஒவ்வொரு படித்தரத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் அல்லது நகரத்தின் அல்லது நாட்டின் பொறுப்பாளராக இருக்கும் நிலையில் அவர்கள் தமது பர்தாவை சரி செய்து கொண்டால், தமது நடைமுறையை இஸ்லாமிய போதனைகளுக்கேற்ப அமைத்துக் கொண்டால், பிறகு ஒரு பெரும் பிரிவினர் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக திகழ்வார்கள். தங்களது சந்தைகளுக்காகவும் தங்களது சுற்றுச்சூழலில் இருப்பவர்களுக்காகவும் அவர்கள் முன்மாதிரிகளாக திகழ்வார்கள். மற்ற விஷயங்களுடன் தனது பர்தாவிற்குரிய உரிமையையும் செலுத்தும் போதுதான் ஒரு லஜ்னா பொறுப்பாளர் தன்னிடமுள்ள அமானத்திற்குரிய உரிமையையும் செலுத்த முடியும். எனக்கு சிலரது பர்தாவின் நிலை அவர்கள் என்னை சந்திக்க வரும்போது தெரிந்துவிடுகிறது. அவர்களது பர்தாவை பார்க்கும்போது ஒரு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு இவர் முகத்தை மறைத்து புர்கா அணிந்துள்ளார் என்பது தெரிய வருகிறது. அதை அணிவதில் அவர்களுக்கு சிரமம் இருப்பது தெரிய வருகிறது. பொறுப்பாளர் மீதும் பொதுவான ஒரு அகமதி பெண்ணின் மீதும் தனது அமானத்திற்குரிய உரிமையை செலுத்துவது கடமையாகும். இன்றைய நாட்களில் தங்களது எண்ணங்களில் புதிய சிந்தனைகளை வைத்திருப்பவர்கள் இப்போது பர்தாவின் தேவையில்லை என்று கூறிவிடுகின்றனர். இவ்வாறு நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இப்போது இல்லை, இது பழைய கட்டளையாகும் என்று கூறிவிடுகின்றனர். திருக்குர்ஆனில் எந்த ஒரு கட்டளையும் பழையதல்ல. இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ மட்டும் உரியதல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். கிலாபத்துடன் தங்களுக்கு தொடர்பு இருப்பதை அகமதி ஆண்களும் பெண்களும் மிகவும் ஆர்வத்துடன் வெளிப்படுத்தி காட்டுகின்றனர். எங்கு கிலாபத் தொடர்ந்து நீடிப்பது தொடர்பாக இறைவன் திருக்குர்ஆனில் கூறியுள்ளானோ அங்கு நற்செயல்களை அதற்கு நிபந்தனையாகவும் வைத்துள்ளான். இறை வணக்கம், நற்செயல்கள் ஆகியவற்றை நிபந்தனையாக வைத்துள்ளான். சூரா நூறில் எங்கு இந்த வசனம் வருகின்றதோ அங்கு அதற்கு இரண்டு வசனங்களுக்கு முன்பாக நாங்கள் இதை செய்து விடுவோம் அதை செய்து விடுவோம் என்று வாதம் செய்யாதீர்கள். மாறாக தாஅத்தம் மஅரூஃபா பொதுவாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைக்கு ஏற்ப உங்களுக்கு கூறப்படும் விஷயங்களில் அவற்றிற்கு கட்டுப்பட்டு நடந்து அவற்றை செயல்படுத்த வேண்டும். திருக்குர்ஆன் மற்றும் தூதர் கூறும் கட்டளை ஆகியவை எடுத்து கூறப்படும் போது அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நான் பலமுறை விஷயங்களை திறந்து நான் பேசியுள்ளேன். எங்கு ஆண்களுடன் பெண்களும் தங்களது இறை வணக்கத்தின் தரத்தை உயர்த்துகின்றனரோ, தங்களது ஈமானில் முன்னேற முயற்சிகளை செய்கின்றார்களோ, அங்கு பெண்களுக்காக கூறப்பட்டுள்ள அந்த குறிப்பான கட்டளையையும் செயல்படுத்த அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இங்கு இதையும் தெளிவாக கூறிவிடுகின்றேன், பர்தாவை பேணியவாறு தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளை பெண்களுக்கு கூறப்பட்டிருந்தாலும் தங்களது பார்வையை கீழ் நோக்கி வைக்க வேண்டும். கட்டுப்பாடின்றி ஆணும் பெண்ணும் சுதந்திரமாக சந்திப்பது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்ற கட்டளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூறப்பட்டுள்ளது. மாறாக தங்களது பார்வைகளை கீழ் நோக்கி வைக்க வேண்டும் என்ற கட்டளை முதலில் ஆண்களுக்கும் பிறகு பெண்களுக்கும் கூறப்பட்டுள்ளது. திரை இல்லாத நிலையில் ஆண்கள் தங்களது பார்வையை பெண்கள் மீது செலுத்தக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. பிறகு நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானத்துகளில் ஓட்டுரிமையை சரியாக பயன்படுத்துவதும் அடங்கும். பிறகு இந்த காலத்தில் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செய்யப்பட்ட பையத் உடன்படிக்கைக்கு உரிய உரிமையை செலுத்த வேண்டியதுள்ளது. இதையும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லாஹாலா எவரிடம் எந்த அமானத் ஒப்படைக்கப்பட்டிருந்ததோ அவரிடம் அது தொடர்பாக கேள்வி கேட்கப்படும் என்பதை மிகவும் தெளிவாக கூறியுள்ளான். பிறகு அல்லாஹாலா நல்ல செயல்களை செய்யும் போது கர்வத்தில் இருந்தும் தவிர்ந்து கொள்வது, பணிவை மேற்கொள்வது ஆகியவற்றின் பக்கம் நமக்கு கவனம் ஓட்டியுள்ளான். நம்மிடம் இங்கு பெரும்பாலான சண்டைகள், பிரச்சனைகள் தற்பெருமை, அகங்காரம் ஆகியவற்றால் தான் பிறக்கின்றது. மனிதன் தனது தகுதி பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் பிறகு எப்போதும் அவன் பணிவை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இதனை மனிதன் மிகவும் அதிகமாக தன்னைத்தானே ஆய்வு செய்து பார்ப்பதன் மூலம் பெற முடியும். மற்றவர்கள் விஷயத்தை கூறும் போது சில நேரம் மனிதனுக்கு கோபம் வந்துவிடுகின்றது, வெறுப்பு ஏற்படுகின்றது. ஆனால் அவன் தன்னைத்தானே ஆய்வு செய்து பார்க்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தினால் இது மிக சிறந்த வழிமுறையாக இருக்கும். திருக்குர்ஆனின் கட்டளைகளை முன்னால் வைத்தவாறு நேர்மையுடன் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது அச்சம் இருந்தால் இதை செய்ய முடியும். நிச்சயமாக ஒவ்வொரு அகமதிக்கும் அல்லாஹ்வின் மீது அச்சம் இருக்கின்றது. அவரது மனசாட்சியை அலசி பார்க்க வேண்டிய தேவை மட்டும் இருக்கின்றது. இவ்வாறு மிக எளிதாக அவர் இந்த ஆய்வை மேற்கொள்ளலாம். திருக்குர்ஆனை ஓதும் போது அல்லாஹ்வின் கட்டளைகளை சிந்திக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். இன்று இந்த சுருங்கிய நேரத்தில் நான் அந்த கட்டளைகளின் விளக்கத்தை உங்களுக்கு கூற முடியாது. ஒவ்வொருவரும் தாமாகவே தன்னை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. திருக்குர்ஆன் ஒவ்வொரு வீட்டிலும் முறையாக ஓதப்படும் போதுதான் இதை நாம் செய்ய முடியும். அதை புரிந்து அதை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகள் தொழுகைகளின் பக்கம் கவனம் செலுத்துகின்றார்களா, திருக்குர்ஆன் ஓதுவதன் பக்கம் கவனம் செலுத்துகின்றார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். தான் ஈமான் கொண்டுள்ளதாக வாதம் செய்கின்ற ஒவ்வொரு அகமதியும் மறுமை நாள் மீதும் தனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் தனது இந்த வாதம் முழுமையடைய முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதில் அவருக்கு நிச்சய உறுதி இருக்க வேண்டும். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உள்ளது. அந்த நாளில் இந்த உலகில் செய்த செயல்களுக்காக கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். அங்குதான் இறுதி தீர்ப்பு இருக்கும். தண்டனை மற்றும் நட்கூலிக்கான தீர்ப்பு இருக்கும் என்பதில் அவருக்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹாலா பள்ளிவாசல்களை நிரப்புவர்களின் ஒரு அடையாளமாக அவர்களுக்கு மறுமையின் மீது நம்பிக்கை இருக்கும் என்று கூறுகின்றான். மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை, அங்கு கேள்வி கணக்கு இருப்பது ஆகியவற்றை அவர்கள் உண்மை என்று கருதுகின்றனர். அதை உண்மை என்று கருதும் போது பள்ளிவாசலில் இபாதத்தை நிறைவேற்றுவதுடன் மற்ற கட்டளைகளையும் பேணி நடக்க அவர்கள் முயற்சிகளை செய்கின்றனர். அதன் மூலமாக அவர்கள் இறைவனது அருள்களுக்கும் அருட்கொடைகளுக்கும் வாரிசாகி விடுகின்றார்கள். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை முழுமையாக இருந்தால், மறுமையில் இறைவனிடம் அவனது கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும் என்ற உறுதி அவர்களுக்கு இருந்தால், பிறகு மனிதன் தூய்மையான கலப்பற்ற தன்மையுடன் அல்லாவின் முன்னணியில் குனிவான். தனது முழுமையான கவனத்துடன் இறைவனை வணங்குவான். ஹதீஸில் சிறந்த இபாதத் தொழுகையாகும் என்று வந்துள்ளது. மூமின்களுடைய ஜமா தொழுகைக்காக ஒன்று சேரும் போது பிறகு எங்கு அவர்கள் இறைவனது ஏகத்துவத்தை வெளிப்படுத்தி கூறுவார்களோ அங்கு ஒருவர் மற்றவருக்காக நல்லுணர்வு, ஜமா தொடர்பு, ஒற்றுமை ஆகியவற்றையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதை வெளிப்படையாக கூறுவார். அல்லாவிற்குரிய உரிமையை செலுத்துவதுடன் தொடர்புள்ள அல்லது அவனது படைப்பினங்களின் உரிமையுடன் தொடர்புள்ள எல்லா நல்ல செயல்களையும் செய்வதன் பக்கம் அவர்களுக்கு கவனம் ஏற்படும். அல்லாவின் தூது செய்தியை பரப்புவதற்குரிய உரிமையை செலுத்துவதற்கும் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதற்கும் எப்போதும் வசதிகள் தேவைப்படும். எனவேதான் பள்ளிவாசலை நிரப்புவர்களின் அடையாளங்களில் ஒன்றாக அவர்கள் ஜக்காத் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் பொருள் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்களது செல்வங்களை அவர்கள் தங்களது எல்லைக்குள் மட்டும் வைத்திருக்க மாட்டார்கள். மாறாக மார்க்கத்திற்காகவும் படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்துவதற்காகவும் தங்களது செல்வத்தை அவர்கள் செலவு செய்வார்கள். இங்கு ஜக்காத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறானில் மற்ற பல இடங்களிலும் தொழுகையுடன் பொதுவான பொருள் தியாகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் மூலமாக மார்க்க தேவைகள் நிறைவேறுவதுடன் இவற்றிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பிரிவினரின் தேவைகளும் நிறைவேறும். பள்ளிவாசல்களை கட்டுபவர்களும் அதை நிரப்புபவர்களும் ஆகிய இந்த மக்கள் எழுவதும் உட்காருவதும் படுப்பதும் ஆகிய அனைத்துமே அல்லாவின் திருப்தியை பெறுவதற்காகவே இருக்கும். அவர்களது உள்ளத்தில் இறைவன் மீது உள்ள அச்சமும் பயமும் இருக்கும். அது இறைவன் மீது அவர்களுக்கு இருக்கும் அன்பின் காரணமாகத்தான் இருக்கும். பிறகு அச்சமும் பயமும் மேலும் அவர்களை நன்மைகளின் பக்கம் கொண்டு செல்கிறது. இப்படிப்பட்ட மக்களே நேர்வழியில் இருப்பவர்கள் ஆவர். அல்லாஹாலா இவர்களை நேர்வழி பெற்றுக் கொண்டவர்களில் ஒருவராக கருதுகின்றான். அல்லாவினர்களால் நார்வே ஜமாத் பொருள் தியாகத்தை செய்துள்ளது. பள்ளிவாசலுக்காக ஏறக்குறைய 104 மில்லியன் ஜமாத் செலவு செய்துள்ளது. ஆரம்ப செலவுகளை தலைமையகம் ஏற்றுக்கொண்டது. மற்ற செலவுகளை ஜமாத்தான் ஏற்று செய்துள்ளது. ஆனால் பள்ளிவாசல் கட்டுவதில் இவர்களுக்கு மிக நீண்ட காலம் தேவைப்பட்டது. 2005 நான் ஜமாத்திற்கு இதன் பக்கம் கவனமூட்டிய போது இதற்கு முன் குறைவான கவனம் செலுத்தப்பட்டிருந்தாலும் இதன் பக்கம் கவனமூட்டிய பிறகு அதிக கவனம் ஏற்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் ஒருவர் தனது வீட்டை விற்று அந்த தொகையை இதற்காக கொடுத்துள்ளார். நான் எனது வீட்டை விற்கின்றேன் என்று அவர் எனக்கு எழுதியுள்ளார். ஒருவர் தனது காரை விற்று அந்த தொகையை பள்ளிவாசலுக்காக கொடுத்து விட்டார். ஒருவர் கூடுதல் நேரம் வேலை செய்து அல்லாவின் வீடு கட்டப்படுவதற்கும் நான் அதிகமாக சந்தா கொடுப்பதற்கும் அந்த தொகை செலவிடப்படுவதாக கூறினார். அல்லாவின் அருளால் பெண்களும் அதிகமாக தியாகங்கள் செய்துள்ளார்கள். சிலரது தொழில் முழுமையாக நடைபெறாமல் நின்று போன பிறகும் கூட அவர்கள் செய்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றியுள்ளனர். அல்லாஹ் தியாகங்கள் செய்த எல்லோரது பொருளிலும் உயிரிலும் எல்லையில்லா பரக்கத்துகளை வைப்பானாக. இன்றைய நிலைமைகள் காரணமாக அவர்களது தொழில்களில் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. அல்லாஹ் அதிலும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. இந்த எல்லா தியாகங்களும் நாம் இந்த பள்ளிவாசலை நிரப்ப வேண்டும் என்ற சிந்தனையுடன் தான் செய்யப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அல்லாஹ் கூறியுள்ள வழிமுறைக்கு ஏற்ப அதை நீங்கள் நிரப்ப வேண்டும். உங்களது ஈமானில் முழுமைத்தன்மையை அடைய முயற்சி செய்வதுடன் உங்களிடத்தில் அல்லாவின் மீது உள்ள அச்சத்தையும் பயத்தையும் உருவாக்கியவாறு இறை அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்த வேண்டும் என்ற சிந்தனையுடன் நல்ல செயல்களை செய்வதற்கான உயர்ந்த தரத்தை பெற்றவாறு உங்களது குழந்தைகளிடம் பள்ளிவாசல் மீதும் இறைவன் மீதும் அன்பை உருவாக்க முயற்சி செய்தவாறு இக்காலத்தில் நம்மீது அல்லாஹ் அருள் செய்தவாறு அனுப்பியுள்ள ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை பேரன்பரின் கைகளை வலுப்படுத்தியவாறு அவர்களது பிரச்சாரத்தை மேலும் பரப்புவதற்காக முழுமையாக முயற்சி செய்தவாறு இந்த தூது செய்தியை எட்ட வைப்பதற்குரிய உரிமையை செலுத்த முயற்சி செய்தவாறு அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பதன் பக்கம் கவனம் செலுத்தியவாறு இந்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே இந்த பள்ளிவாசல் ஒரு மிக பெரும் பொறுப்பை நம்மீது சுமத்துகிறது. பள்ளிவாசலை கட்டி நாம் நம்மீது உள்ள பொறுப்புகளை இன்றும் விரிவானதாக ஆக்கிவிட்டோம். இந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றாமல் இருந்தால் பிறகு நாம் இறைவனின் அன்பின் பார்வையில் இருந்தும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடலாம். அவ்வாறு எந்த சமயத்திலும் நடக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் உதவுவானாக. நார்வேயில் முதல் அகமதியா பள்ளிவாசல் கட்டப்பட்டிருப்பது எங்கு நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றதோ அங்கு அது நமக்கு கவலை அளிக்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறது. இந்த கவலையை முன்னால் வைத்தவாறு ஒவ்வொரு அகமதியையும் தனது கடமையை நிறைவேற்றுபவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. தனது பொறுப்புகளை நிறைவேற்றுபவர்களாக அவர்கள் இருக்கட்டும். பெரும் தொகையை செலவழித்து இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. இதனை அழகாக அவர்கள் அமைத்துள்ளார்கள். லட்சக்கணக்கான குரோன்ஸ் செலவு செய்து இதில் ஒருவர் கார்பெட்டை போட்டுள்ளார். இன்னொருவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்து பர்னிச்சர்களை வழங்கியுள்ளார். பள்ளிவாசலின் முழு காம்ப்ளெக்ஸிற்காகவும் பர்னிச்சர் வழங்கியுள்ளார். இவ்வாறு ஒருமுறை செய்யும் தியாகமாக இது இருக்கக்கூடாது. ஒருமுறை தியாகம் செய்துவிட்டு அதில் இந்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. இதன் அழகிய பர்னிச்சர்கள் மற்றும் அழகிய அலங்காரம் ஆகியவற்றை பார்த்துவிட்டு இது நமக்கு போதுமானது என்று நீங்கள் இருந்துவிடக்கூடாது. மாறாக இதன் உண்மையான அழகை நிலைநிறுத்துபவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அது ஐவேளை தொழுகை மூலமாக உருவாகும். ஒரு சந்தர்ப்பத்தில் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பள்ளிவாசல்கள் கட்டப்படுவது பற்றி கூறப்பட்டது. அப்போது அவர்கள் கூறினார்கள், பள்ளிவாசல்களின் உண்மையான அழகு கட்டிடங்களில் இல்லை, மாறாக அது தூய்மையான உள்ளத்துடன் அங்கு தொழுகின்ற தொழுகையாளிகளுடன் இருக்கின்றது. அவ்வாறு இல்லை என்றால் இன்று இந்த எல்லா பள்ளிவாசல்களும் ஏன் பாழடைந்து கிடக்கின்றது? ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத பள்ளிவாசல் சிறிதாக இருந்தது. ஈச்சை மரத்து கிளைகள் மூலம் கூரை அமைக்கப்பட்டது. மழை பெய்யும் போது கூரையில் இருந்து தண்ணீர் விழும். பள்ளிவாசலின் பொலிவு அதன் தொழுகையாளிகளுடன் இருக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் உலகவாதிகள் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அது இறைவனது கட்டளை கேட்ப உடைத்து வீழ்த்தப்பட்டது. இந்த பள்ளிவாசலின் பெயர் மஸ்ஜிதே ஜிரார், அதாவது இழப்பை ஏற்படுத்தும் பள்ளியாகும். இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட நிலம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டது. பள்ளிவாசல்கள் தக்வாவிற்காக கட்டப்பட வேண்டும் என்ற கட்டளை இருக்கின்றது. இந்த இறை அச்சத்தை தான் நாம் நம்மிடம் ஏற்படுத்த வேண்டும். இதை பற்றி மீண்டும் மீண்டும் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், திருக்குர்ஆன் தக்வாவிற்கான போதனையைத்தான் தந்துள்ளது. இதுவே இதன் உயர்வான நோக்கமாக இருக்கின்றது. மனிதன் தக்வாவை மேற்கொள்ளாமல் இருந்தால் அவனது தொழுகைகளும் பயனற்றதாகவும் நரகத்தின் திறவுகளாகவும் ஆகிவிடலாம். தக்வாவும் தூய்மையும் தான் முழு வேறாக இருக்கின்றது. இதிலிருந்தே ஈமான் ஆரம்பமாகிறது. இதன் மூலமாகவே இதற்கு நீர் பாய்ச்சப்படுகிறது. அதாவது தக்வாவின் மூலமாகவே ஈமானிய செடி வளர்ச்சி அடைகின்றது. மேலும் நஃப்ஸின் உணர்வுகள் அடங்கி விடுகின்றன. பிறகு கூறினார்கள், இந்த இயக்கத்தை அல்லாஹ் தக்வாவிற்காகவே ஏற்படுத்தியுள்ளான். ஏனென்றால் தக்வாவின் மைதானம் முற்றிலும் காலியாக இருக்கின்றது. கூறுகின்றார்கள், எவர்கள் இறையச்சத்தை மேற்கொண்டுள்ளார்களோ அவர்கள் நம்முடன் இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு அகமதியையும் இந்த முக்கியமான பொறுப்பை புரியக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஷிர்கின் உறைவிடமாக இருக்கின்ற இந்த நாடுகளில் தக்வாவை பேணியவாறு நாம் நமது பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்றால், நமது பையத்தின் நோக்கத்தை புரியாமல் இருந்தால், பிறகு நாம் அல்லாஹ்வின் பார்வையில் பிடிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம் மீது கருணை காட்டுவானாக. அவனது அன்பின் பார்வை விழுகின்ற அந்த அடியார்களுடன் நம்மை அவன் இணைப்பானாக. மஸ்ஜித் நஸ்ரின் கட்டுமான பணி, அது முழுமை பெற்றது தொடர்பான சில விவரங்களை நான் இப்போது கூறுகின்றேன். பள்ளிவாசல் நிலத்தின் முழு பரப்பளவு 9563 ஸ்கொயர் மீட்டர் ஆகும். பள்ளிவாசல் கட்டிடத்தின் முழு பரப்பளவு 7760 59 ஸ்கொயர் மீட்டர் ஆகும். பள்ளிவாசலின் ஆண்கள் தொழும் இடத்தின் முழு அளவு 880 ஸ்கொயர் மீட்டர் ஆகும். ஏறக்குறைய 1400 பேர் தொழும் வசதி இதில் உள்ளது. கேலரியின் அளவு 298 ஸ்கொயர் மீட்டர் ஆகும். இதில் 500 பேர் தொழும் வசதி இருக்கின்றது. பெண்கள் தொழும் இடத்தில் 850 பேர் தொழுவதற்கான வசதி இருக்கின்றது. பிறகு கீழே ஒரு ஹாலும் கட்டப்பட்டிருக்கிறது. முதலில் அந்த ஹால் கட்டப்பட்டு பிறகு நிறுத்தப்பட்டு ஒரு நீண்ட காலம் அதன் பணி முடியாமல் கட்டப்படாத நிலையிலேயே அது இருந்தது. அதில் 850 பேர் தொழும் வசதி உள்ளது. இவ்வாறு ஒரு அபார்ட்மெண்ட்டும் உள்ளது. மிஷன் ஹவுஸ் மற்றும் மிஷனரி ஹவுஸ் அதில் இருக்கின்றது. அதில் 3 பெட்ரூம், டிராயிங் ரூம், முழு வீடும் செல்ஃப் கண்டெய்ன்டு வீடாக இருக்கின்றது என்பவை குறிப்பிடத்தக்கவையாகும். மாஷா அல்லாஹ். மஸ்ஜித் பைத்துன் நகரில் மொத்தம் 2250 பேர் தொழ முடியும். இவ்வாறே கீழே இருக்கின்ற ஹாலின் மேற்பகுதி டெரஸாக பயன்படுத்தப்படுகிறது. கிளைமேட் நன்றாக இருந்தால் ரஷ்ஷாக இருக்கும் சமயங்களில் இங்கும் ஏறக்குறைய 800 பேர் தொழ முடியும். பள்ளிவாசலின் மினாராவின் உயரம் 21 மீட்டர் ஆகும். கலசத்தின் உயரம் 5 மீட்டர் ஆகும். இங்கு லைப்ரரியும் உள்ளது. கிளை அமைப்புகள் மற்றும் ஜமாத்தின் அலுவலகங்களும் உள்ளன. லெஜினாக்களுக்கு அவர்களுக்கென்று தனி லைப்ரரியும் உள்ளது. அவருடைய அலுவலகமும் அத்தோடு இருக்கின்றது. மிக விரிவான நிலையில் உள்ள ஒரு சமையலறை அங்கு இருக்கின்றது. நீண்ட காலமாக இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கான அனுமதி கிடைக்காமல் இருந்தது. கவுன்சிலில் ஒரு பிரச்சனை நடைபெற்று வந்தது. அங்கு ஒரு ரோடு இருந்தது, அதை சீர் செய்ய வேண்டியிருந்தது. ஜமாத் மக்களது வசதிக்காகவும் நன்மைக்காகவும் பொது நலனை கருத்தில் கொண்டு அந்த ரோடையும் சரி செய்து கொடுத்துள்ளது. ஃபுட்பாத்தையும் அமைத்து கொடுத்தது. நான் கூறியது போன்று மொத்தம் 104 மில்லியன் இதில் செலவாக இருக்கின்றது. ஆஸ்லோ ஏர்போர்ட்டிற்கு செல்கின்ற மெயின் ரோடில் நமது பள்ளிவாசல் அமைந்துள்ளது. நகரத்திற்கு வந்து செல்லும் போது இந்த பள்ளிவாசலின் காட்சி நமக்கு தெரியும். இந்த காட்சி மிகவும் அழகிய காட்சியாக இருக்கின்றது. இது 6 மோட்டர் வேயில் அமைந்துள்ளது. தினமும் 80,000 வாகனங்கள் இந்த ரோடை கடந்து செல்கிறது. இங்கிருந்து அண்டர் கிரவுண்ட் பஸ் சர்வீஸும் இருக்கின்றது. ஆக இந்த இடம் ஒரு தலைமை மையமாக இருக்கின்றது. இதனை அல்லாஹு தஆலா ஜமாத்திற்கு வழங்கியுள்ளான். இந்த பள்ளிவாசலை அல்லாஹு இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பக்கம் திறப்பதற்குரிய ஒரு வழியாக இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த பள்ளிவாசலை கட்டுவதில் அகமதிகள் எத்தகைய உணர்வுகளை காட்டியுள்ளார்களோ அதே உணர்வுடன் இந்த பள்ளிவாசலை நிரப்புவதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹு தாலா இந்த பகுதியிலுள்ள மக்களின் உள்ளங்களை திறப்பதற்கு இந்த பள்ளிவாசலை ஒரு வழியாக ஆக்கி வைப்பானாக. பொதுவாக உள்ளூர் மக்கள் இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் இந்த பகுதியில் குடிபெயர்ந்துள்ள முஸ்லீம்கள் முல்லாக்கள் நம்மீது சுமத்துகின்ற தவறான கொடூரமான குற்றச்சாட்டுகளின் காரணமாக நம்மை எதிர்ப்பதில் அவர்கள் முன்னேறியுள்ளனர். இதனால் பள்ளிவாசல் கட்டப்படும் போது இங்கு அதனை உடைப்பதற்கான முயற்சிகள் நடந்தன என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். ஆனால் நாம் பொறுமையுடனும் துவாவுடனும் பணி செய்பவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறே நாம் செய்து கொண்டிருப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தம்மை தொடர்புபடுத்தி கூறுகின்ற இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சிராத்தே முஸ்தகீமை நேரான பாதையை காட்டுவானாக. அந்த நேரான பாதையில் கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட நாம் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரை அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் இவர்களது உள்ளம் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை ஏற்றுக்கொள்வதற்காக திறக்கும் போதுதான் நமது உள்ளங்கள் மகிழ்ச்சி அடையும். இதற்காக இந்த தூது செய்தியை பரப்புவதற்கு நாம் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். உங்களை பற்றி யாரும் தெரியாத இடத்தில் நீங்கள் பள்ளிவாசலை கட்டினால் உங்களது அறிமுகம் தாமாகவே ஏற்பட்டுவிடும் என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வின் அருளால் இந்த பள்ளிவாசல் இங்கு கட்டப்பட்டிருப்பது இந்த பகுதியில் இந்த நாட்டில் ஜமாத் அறிமுகமாகிறது என்பதை நிரூபித்திருக்கின்றது. ஏக இறைவனை வணங்குகின்ற இடமாக பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. இறைவனை உண்மையில் வணங்குபவர்கள் அவனது படைப்பினங்களுக்கு ஒருபோதும் தீங்கை விரும்ப மாட்டார்கள் என்பதை இந்த மக்களுக்கு நாம் கூற வேண்டும். நமது ஒவ்வொரு இடங்களில் உள்ள பள்ளிவாசல்களும் இந்த பள்ளிவாசலும் எப்போதும் அமைதி, அன்பு, நேசம் ஆகியவற்றின் முழக்கங்களை எழுப்பும். இந்த பள்ளிவாசல் கட்டுப்படுவதற்கான நோக்கத்தை நிறைவு செய்தவாறு நமது தக்வாவிலும் ஆன்மீகத்திலும் முன்னேறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நமது உள்ளங்களில் அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பை உருவாக்கி உள்ளம் நிம்மதி அடைவதற்கான வழிவகைகளை செய்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்மில் ஒவ்வொருவரும் அன்பு, நேசம், சகோதரத்துவம் ஆகியவற்றின் முன்மாதிரியாக திகழ்வோமாக. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், எந்த அளவு உங்களில் ஒருவர் மற்றவருடன் அன்பு கொள்வாரோ அந்த அளவு அல்லாஹ் உங்களுடன் அன்பு கொள்வான். நமக்கிடையே உள்ள அன்பில் முன்னேறுபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஏனென்றால் எதுவரை நமக்கிடையே உள்ள அன்பில் நாம் உயர்ந்த தரத்தை பெறவில்லையோ அதுவரை நாம் மற்றவர்களுக்கும் அன்பு பற்றிய சரியான போதனையை வழங்க முடியாது. அல்லாஹ் இதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. ஒரு வேதனை நிறைந்த செய்தி இருக்கின்றது. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் ஒருவரது ஜனாசா காயிப் தொழுகை துள வைப்பேன். மதிப்பிற்குரிய ஹமீத் அகமது பட் சாஹிப்பின் மகன் மதிப்பிற்குரிய சஃபீர் அகமது பட் சாஹிப் அவர்கள் கராச்சியை சார்ந்தவர் ஆவார். சிந்து மாகாணத்தில் வசிப்பவர். 1972 இவர் பிறந்தார். அங்கேயே எஃப்ஏ வரை இவர் படித்தார். இவரது தாத்தாவான ஹாஃபிஸ் அப்துல் வாஹித் சாஹிப் சையதனா ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹின் பாதுகாவலராக இருந்து வந்தார். அவரும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஆவார். இவரது தந்தையார் வசீராபாத்தில் உள்ள தலீமுல் இஸ்லாம் ஸ்கூலின் டீச்சராக இருந்தார். செப்டம்பர் 25 அடையாளம் தெரியாத சில நபர்கள் மதிப்பிற்குரிய சஃபீர் அகமது பட் சாஹிப்பின் மீது ஃபயரிங் செய்தனர். அதன் காரணமாக அவர் வஃபாத்தானார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். இவர் சிறந்த தைரியமிக்க போலீஸாக இருந்தார். ஒரு தொலைபேசி அழைப்பை கேட்டு இவர் மோட்டார் சைக்கிளில் சென்றார். அவர் செல்லும் வழியிலேயே அவர் மீது ஃபயரிங் செய்யப்பட்டது. நீண்ட காலமாக போலீசின் ஸ்பெஷல் டியூட்டியில் இவருக்கு தீவிரவாதிகள், போதை பொருள்களை விற்பவர்கள் ஆகியோருக்கு எதிராக உள்ள குழுவில் இவர் பணியாற்றி வந்தார். இந்த பணியில் இவர் பெரும் வெற்றிகளை பெற்றார். இதன் காரணமாகவே இவர் ஷஹீதாக்கப்பட்டுள்ளார் என்று தெரிகிறது. அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக. அகமதிகள் தமது மார்க்க காரணத்திற்காகவும் பாகிஸ்தான் ஷஹீதாகின்றார்கள். பொதுவாக சட்டம் சீர்குலைந்த நிலையில் அது செயல்படாமல் இருப்பதாலும் அகமதிகளின் வாழ்க்கைக்கு அங்கு அபாயம் இருக்கின்றது. பிறகு எந்த அகமதிகள் அரசாங்க துறைகளில் பணியாற்றுகின்றார்களோ, தங்களது கடமைகளை செய்கின்றார்களோ, நாட்டின் முன்னேற்றத்திற்காக முயற்சிகளை செய்கின்றார்களோ அவர்கள் நாட்டிற்காகவும் உயிரை தியாகம் செய்கின்றார்கள். இவ்வாறு இருக்கும் அகமதிகள் நாட்டின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வோல் அல்ல என்ற முறையீடு செய்யப்படுகின்றது, புகார் செய்யப்படுகின்றது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எங்கு தைரியமிக்க நீதியை விரும்புகின்ற வீரமிக்க நபர் தேவைப்படுகின்றாரோ அந்த இடங்களிலெல்லாம் அந்த பணியை செய்ய அகமதிகளே நியமிக்கப்படுகின்றனர். இந்த உயிர் தியாகம் நடந்த பிறகு போலீஸ் வந்து அவருக்கு மரியாதை செய்துள்ளது. தங்களது மரபில் உள்ள வழக்கத்திற்கு ஏற்ப இவருக்கு அவர்கள் ஜனாதா தொழுதார்கள். இவர் வசியத் செய்தவர், ரப்வாவில் இவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் முல்லாக்களும் பெயர் தாங்கிய ஆலிம்களும் அகமதிகள் நாட்டின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வோர்கள் அல்ல என்ற குற்றத்தையே நம்மீது சுமத்துகின்றனர். மாறாக இன்று உண்மையான முறையில் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதில் உண்மையான உன்மாதிரியை அகமதிகளால் மட்டும்தான் காட்ட முடியும். எவ்வாறு இருப்பினும் நமது பணிகளை நாம் செய்து கொண்டே செல்ல வேண்டும். அல்லாஹு தாலா இந்த மக்களுக்கும் அறிவையும் புரியும் திறனையும் வழங்குவானாக. அல்லாஹ் மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. இவர்களது மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر